जय राधा माधव कुंज बिहारी
कुंज बिहारी
जय राधा माधव कुंज बिहारी
जय राधा माधव कुंज बिहारी
गोपी जन वल्लभ गिरिवर धारी
गोपी जन वल्लभ
जन वल्लभ गिरिवर धारी
गोपी जन वल्लभ गिरिवर धारी
यशोदानंदन व्रज जन रंजन
यशोदानंदन व्रज जन रंजन
यशोदानंदन व्रज जन रंजन
यशोदानंदन
Jaya Vishnupad Paramahamsa Parivrajakacharya Shtotra Sarasri Srimad Esi Bhaktivedanta Swami Prabhupada Ki Jai. Jaya Vishnupad Paramahamsa Parivrajakacharya Shtotra Sarasri Srimad Bhakti Siddhanta Saraswati Goswami Maharaja Prabhupada Ki Jai. Ananta Koti Vaishnava Vrinda Ki Jai. Nama Acharya Srila Haridasa Thakur Ki Jai. Prem Se Kaho Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Garadhara Srivasadi Gaura Bhakta Vrinda Ki Jai. Sri Sri Radha Krishna Gopa Gopi Goswami Kunda Radha Kunda Giri Govardhan ki jai, Vrindavan dham ki jai, Navaridham ki jai, Gangamai ki jai, Yamunamai ki jai, Bhakti Devi ki jai, Tulasi Devi ki jai, Samaveta Bhakta Vrinda ki jai, Sri Pandaranga Bhagavan ki jai, Go Premanande! Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale Shimate Bhakti Vedanta Swaminiti Namane Namaste Saraswati Devi Gauravani Pracharne Nirvishesha Sunyavani Paschakta Deshita Om Namo Bhagavate Vasudevaya
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 Om Agyanati Nirandhasya Gyananjana Shalakaya Chakshurun Militam Yena Tasmai Sri Gurave Namaha Nama Shreshtam Manamapi Shachi Putra Matra Swarupam Rupam Tas Yagajam Urupurim Mathurim Goshtavatim Radha Kundam Girivaramaho Radhika Makamasham Prapto Yasya Pratita Kripaya Sri Guruntam Natosma Vandeham Sri Guru Sri Atafkara Kamalam Sri Gurun Vaishnavamscha Sri Rupam Sagrajatam Sagarna Raghunatan Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Taitanya Devam Sri Radha Krishna Padam Sagarna Lalita Sri Vishakha Vitamascha Chapter 18 of the first canto of Srimad Bhagavatam describes the cursing of Parikshit Maharaj by a Brahmana boy.
Mudalgandatin Adinatavad Adhyayam Srimad Bhagavad Parikshit Maharaj Sirvanana Brahmana Nala Sabika Patta Sambhavata Pati Varnikarade.
The very subject matter is astonishing.
In the Kadasarame, Pumba Arpudamana Vishyam.
Arpudamana Vishyam. Parikshit Maharaj was protected in the womb by Krishna himself.
Parikshit Maharaj garbhatla Krishna rale kaapattapatta.
He was a great pure devotee of Krishna.
Krishna rode avaru siranda thooya bhaktar avar.
He was a most pious king.
Avar oru punyamainda raja.
In the terms of ruling according to dharma, he was in the same category as Ramachandra Bhagavan and as his own grandfather Yudhishthira Maharaj.
In the aachi puriyar tanmaya dharmatta nilainaati aachi puriyaradile vande avar vande Ramachandra rai pondra polavum avarudaiya thaathavana Yudhishthira rai polavum sirappaga aachi purindar.
In other words, he ruled the kingdom precisely according to dharma.
தர்மத்தை சான்று சரியான முறையில் ஆட்சியை புரிஞ்சார்.
Without any tinge of personal motivation.
சுயநோக்கு எண்ணங்கள் எதுவும் எந்த எண்ணமும் இன்றி அவர் சரியாக ஆட்சி புரிந்தார்.
And he was a great pure devotee of Krishna.
அவர் ஒரு சிறந்த கிருஷ்ணருடைய தூய பக்தர்.
So if he was, how could such a righteous king and a pure devotee become the subject of a curse?
இப்படி தர்மத்தை சரிவர பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு ராஜா மற்றும் அவர் வந்து தூய்மையாக இருக்கக்கூடிய தூய பக்தனா இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு சாபத்துக்கு உட்படுறார்?
What bad thing could he do?
அவர் என்ன தவறான காரியம்
to warrant being cursed?
அவர் என்ன தவறான காரியம் செஞ்சிருக்க முடியும் ஒரு சாபத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு?
And how could Krishna allow anything bad to happen to his devotee?
எப்படி கிருஷ்ணர் அவருடைய ஒரு தூய பக்தருக்கு ஒரு பாவமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்த முடியும்?
It is described in this chapter of Bhagavatam that Parikshit Maharaj was once in the forest hunting.
ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. பரீட்சித் மகாராஜ் ஒரு தடவை காட்டில் வேட்டைக்கு சென்றார்.
So the Kshatriyas, they would regularly go hunting in the forest.
Kshatriyargal eppoyume kaattirku vetai aaduvadendrathu oru eppoyume ulla oru valakkam.
There was a purpose to that. It wasn't simply for fun.
Adar vandu adarku vedi oru kaaranam irukku. Summa vandu eppoyume poi vetai aaduvadendrathu kedaiyadhu.
Some people in the modern age, they go hunting for fun. They think it's fun just to go and kill some animals.
Indha kaalathila velaiyaattukosaram nariya per vandu kaattil poi vetai aadraanga.
But Kshatriyas would hunt in the forest. There were various reasons for their doing so.
Kshatriyargal kaattil poi vetai aadraanga appadina adarku pala kaaranangal irukku.
One reason was to keep down the population of dangerous animals.
Oru kaaranam enna appadina அபாயகரமான மிருகங்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கிறதுக்கோசரம்.
Such as tigers and lions,
புலிகள் from சிங்கம்,
that would threaten the rishis and brahmanas living in the forest.
அது வந்து ரிஷிகள் மற்றும் பிராமணர்கள் காட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தும்.
And possibly enter into human habitations and disturb there also.
மற்றும் மனுஷர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கேயும் தொந்தரவு ஏற்படுத்தும்.
Now another reason that they went hunting was to practice killing.
இன்னொரு காரணம் அவங்க வேட்டையாடுவதற்கு, அவங்க கொலை பண்றன்றது அந்த பயிற்சியை பண்றதுக்கோசரம்.
Because when required, Kshatriyas had to kill even humans.
தேவைப்பட்டதுன்ற சமயத்துல கஷத்ரியர்கள் வந்து மனுஷங்களையும் வந்து வதம் பண்ணணும்.
Protect righteous persons, it is required to punish unrighteous persons.
தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்களை வந்து பராமரிக்கிறதுக்கு அதர்மத்தை பின்பற்றுவர்களை வந்து வதம் செய்யணும்.
So a kshatriya, he cannot be squeamish. Squeamish means when it comes time to do some violent activity, you become afraid.
கத்திரியர்கள் வந்து சண்டை போடுற சமயத்துக்கு வரும்பொழுது அவங்க வந்து அந்த சமயத்தில் பயப்படக்கூடாது.
He has to be apparently merciless.
அவங்க வந்து கருணை இல்லாத மாதிரி அந்த சமயத்தில் நடந்துக்கணும்.
That is required. That is the duty of a kshatriya.
ஒரு கத்திரியரோட கடமை அது. அது தேவை அவங்களுக்கு அந்த குணம்.
People who promote unqualified ahimsa, non-violence, are actually very foolish.
தேவையில்லாத அஹிம்சையை பின்பற்றுபவர்கள் வந்து உண்மையிலே அது வந்து வன்முறை.
If the Indian government was to today declare a policy of total ahimsa, then tomorrow Pakistan would invade.
இந்திய அரசாங்கம் வந்து முற்றிலும் நம்ம வன்முறையை கையாளக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்து அந்த கொள்கையை பின்பற்ற நினைச்சாங்க அப்படின்னா நாளைக்கு பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
Why doesn't Pakistan invade India? Because there's an Indian army.
Pakistan vandu yen India vandu India kai pattrala ena India raanuvam irukku
ready to kill.
Tayara irukanga avangala vandu kola pandrathukku.
So to kill you have to be prepared to kill, and the kshatriyas trained for killing by killing animals in the forest.
கொலை பண்றதுனா கொலை பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அதனால சத்ரியர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க, மிருகங்களை வதம் பண்ணி அதன் மூலமா பயிற்சி எடுத்துக்கிறாங்க.
And certain animals killed in the hunt, they could be offered in sacrifice.
சில மிருகங்கள் இந்த வேட்டையாடும் பொழுது வதம் பண்ணி அதை வந்து வேள்வியில வந்து அர்ப்பணம் பண்ணலாம்.
Then the kshatriyas would sometimes brahmanas also would eat that meat.
சில சமயங்களில் பிராமணர்கள் கூட அந்த மாமசத்தை வந்து ஏத்துப்பாங்க.
So Parikshit one day was hunting in the forest.
Parikshit Maharaj ஒரு நாள் வந்து காட்டில் வேட்டையாடினார்.
And he became separated from his retinue.
அவர் வந்து அவருடைய விஷயத்திலிருந்து வந்து தனிச்சிருந்தார்.
King is hunting in the forest means he doesn't go alone. There are so many with him.
அவர் வந்து ராஜா வந்து தனியா காட்டுக்கு போறாருன்னா தனியா போறது நிறைய பேர் கூட இருக்காங்க.
There'll be other kshatriyas with him hunting.
மற்ற கஷத்திரியர்கள் இருக்காங்க அவர் கூட வேட்டையாடும் பொழுது.
So many assistants will be required.
பல நபர்கள் அவருக்கு உதவி செய்யறதுக்கு இருக்காங்க.
But somehow by fate Parikshit became separated from his retinue.
காலத்தின் காரணமாக பரீட்சித் வந்து அவர் கூட இருக்கக்கூடியவங்களால அவர் கூட இருக்கிறவங்களோட அவர் தனித்திருந்தார் அந்த சமயத்தில்.
And he was feeling very thirsty.
அவருக்கு வந்து தாகம் அதிகமாக இருந்தது அந்த சமயத்தில்.
As you can imagine.
நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.
If you're out hunting and you're absorbed in the hunting, you may not even notice that you're thirsty. But when you stop and after all the exertion and going for some hours without drinking, you may in the heat you may feel very thirsty.
நீங்க அது யோசிச்சு பார்க்கலாம். வந்து வேட்டை ரொம்ப ஆழ்ந்து வேட்டையாடும் பொழுது தொடர்ந்து பல மணி நேரத்துக்கு வேட்டையாடின பிறகு ஒரு சமயத்துல வேட்டையை நிறுத்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா தொண்டையில வந்து ரொம்ப சூடா இருக்கும், தாகம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல வந்து ரொம்ப தண்ணியை குடிக்கணும்னு தோணும்.
So in the in feeling very thirsty in the forest the king came upon an ashram.
இந்த மாதிரி தாகம் எடுக்கிற சமயத்துல அவர் வந்து ஒரு ஆசிரமத்தை நோக்கி சென்றார்.
When we say ashram nowadays we usually think of some brick built building with many people, many sons living there, sadhus living there.
ஆசிரமம்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம வந்து செங்கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், அது அங்க வந்து நிறைய சாதுக்கள் எல்லாம் இருப்பாங்க நினைச்சிருக்கோம்.
But this was a very simply constructed cottage where simply one rishi was living there with his small family.
இது வந்து ரொம்ப எளிமையாக கட்டப்பட்டது, வெறும் ஒரு சின்ன குடிசை, அதுல வந்து ஒரே ஒரு ரிஷி இருந்தார் அவரோட குடும்பத்தோட.
So Parikshit thought he would go there to request some water for drinking.
பரீட்சித் எண்ணினார் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி கேட்கலாம்.
He entered the ashram and saw one yogi deep in meditation.
அவர் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச அங்க பார்த்தார் ஒரு யோகி வந்து மிக ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார்.
And he wanted to request some water.
அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்கணும்னு முயற்சி பண்ணார்.
But the yogi did not receive him.
ஆனா அந்த யோகி வந்து அவருக்கு வந்து அழைப்பு கூட கொடுக்கல.
When someone comes to your home, you should receive him very nicely.
உங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப மரியாதையோட நம்ம அவங்களை அழைக்கணும்.
And even without asking you should offer some glass of water.
அவங்க கேட்காமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும்.
But the yogi whose name was Shamika Rishi,
அந்த யோகியோட பேர் Shamika Rishi,
was deep in trance.
அவர் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார்.
And he was not aware that the king had entered his ashram.
அந்த ராஜா அவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைந்திருக்காருன்றதே அவருக்கு தெரியாது.
But Maharaj Parikshit, he thought that the rishi is simply feigning a trance to avoid welcoming himself.
Maharaj Parikshit enna nenaar appadina inda tha vandirukkaradha vandu avaru vandu kandukama irukkanradhukosam avaru neenda dhyanathil irukkira mari nadikkirarendra mari nanichar.
He thought that you see these brahmanas, they don't like us kshatriyas, they're always looking down on us and thinking we're inferior.
அவர் நினைச்சார் இந்த பிராமணர்கள்லாம் சத்திரியர்கள்லாம் வந்து தேவையற்றவங்க, அவங்களாம் ரொம்ப கீழ்த்தனமானவங்கன்ற மாதிரி எண்ணம் கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாரு.
And feeling angry he left the ashram.
கோபப்பட்டு அவர் இந்த ஆசிரமத்தை விட்டு சென்றார்.
Just as he was leaving he saw there happened to be lying on the floor a dead snake.
அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில போற சமயத்துல அந்த கதவு பக்கத்துல பார்த்தார் ஒரு ஒரு இறந்த பாம்பு இருந்ததை பார்த்தார்.
So the king with the edge of his bow he picked up that snake and draped it around the neck of the yogi as a kind of sarcastic compliment. He garlanded him with a dead snake. It's not a compliment, it's actually an insult.
அவர் என்ன பண்ணார், அந்த செத்து போன பாம்பை எடுத்து அவருடைய அம்பினால எடுத்து அவருடைய கழுத்து மேல வந்து ஒரு மாலையாட்டம் போட்டார். அவர் அவரை வந்து அவமதிச்சார் இதன் மூலமாக.
And then Parikshit set off for his home.
அதுக்கப்புறம் பரீட்சித் வந்து பரீட்சித் அவர் வீட்டுக்கு சென்றுட்டார்.
And as he was going, he was thinking, well, maybe the yoga, his mind cooled down.
அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் அமைதியானார்.
And he thought, well, maybe the yogi was in trance after all.
அப்ப யோசிச்சார், உண்மையிலேயே இந்த யோகி தியானத்தில் இருந்தாரோ.
I must have made a great offense by insulting him in that way.
நான் வந்து ஒரு மிகப்பெரிய அபராதத்தை பண்ணிட்டேன் அவருக்கு மேல இந்த பாம்பை போட்டது மூலமாக.
And he thought that, well, I must get some sinful reaction for my I must get some reaction for this sinful activity.
கண்டிப்பா நான் செஞ்ச இந்த பாவ காரியத்துக்கான பின் விளைவுகளை நான் சந்திக்கணும்.
He thought, well, let whatever sinful reaction is to come, let it come. I deserve it. He thought like that.
எனக்கு இந்த இதன் மூலமா எனக்கு என்ன பாவ விளைவுகள் வருதோ அது வரட்டும், இது கண்டிப்பா எனக்கு தேவைதான் இது.
Now Shamika Rishi's son had seen this act of the king garlanding his father with a dead snake.
Shamika Rishi's magan Parikshit Maharaj avarku inda paamba maalaiyaga potta sambhavatha vandu paarthar.
So that young boy, his name was Sringi.
அவர் சிறுவன், அந்த சிறுவனுடைய பெயர் ஸ்ருங்கி.
And he said to his playmates, you see, what is this king, who does he think he is?
அவர் கூட விளையாடிட்டு இருக்கிற பசங்க கூட அவர் வந்து அந்த பையன் சொன்ன அந்த மாதிரி, யார் இந்த ராஜா, என்ன தான் என்ன நினைச்சிருக்காங்க?
Just some, see, we're brahmanas and he's a kshatriya, they're just like dogs who protect our who are meant to guard our gates. They're not even supposed to enter our homes.
பிராமணர்கள் சத்ரியர்களை காப்பாற்ற வேண்டியவங்க, அவங்க நாய் மாதிரி, அவங்க வந்து நம்மளுக்கு எப்பயுமே பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது.
He's become so puffed up, though he's just like a dog. He made this analogy.
அவங்க வந்து நாய் மாதிரி இருந்தா கூட அவன் வந்து ரொம்ப அகங்காரத்தில் இருந்தான்.
They think these kings think that they're very powerful. They can do what they like.
இந்த ராஜாக்கள் வந்து நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க என்ன வேணா பண்ணலாம்.
Now let him see the power of the brahmana, Sringi said.
இப்போ பிராமணருடைய சக்தி என்னன்றதை அவன் பார்ப்பான்.
So Sringi, as if he like to impress his playmates, he touched the water of the river Kaushik which was flowing nearby and pronounced a curse on Parikshit Maharaj.
Sringi வந்து அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த தண்ணீரை கையில எடுத்து அவர் வந்து ஒரு சாபத்தை வந்து இட்டார் பரீட்சித் மகாராஜுக்கு எதிர்த்து.
Saying that this king has garlanded my father with a snake, it is a great insult. So let him die within 7 days by the bite of a snake bird.
என்னுடைய அப்பா மேல வந்து இந்த செத்து போன பாம்பு வந்து ஒரு மாலையா போட்டார், அதற்கோசரம் நான் சாப்பிடுறேன். அவர் வந்து ஒரு பாம்பு பறவைனால 7 நாள் அவர் வந்து மரணம் அடைய போறார்.
Then he went back to his father's ashram.
அதற்கப்புறம் அப்பாவனுடைய ஆசிரமத்துக்கு அவர் போயிட்டார்.
And the young boy, he realized he'd done something very wrong.
அந்த சின்ன பையன் அதுக்கப்புறம் உணர்ந்தான் அவன் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டான்
அப்படின்னு.
அந்த துயரத்துல மிக பெரிய விதத்துல வந்து அவன் அழுதான்.
Hearing this cry, his father awakened from his trance.
அவன் அழற சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா வந்து அந்த நீண்ட தியானத்திலிருந்து வெளிவந்தார்.
And asked his son, what's the matter?
அவன் மகன் கிட்ட கேட்டார், என்ன நடந்தது?
The son explained what had happened.
பையன் வந்து என்ன சம்பவங்கள் நடந்ததுன்றத விவரித்தார் அப்பா கிட்ட.
And Shamika Rishi was not at all pleased with this childish action of his son.
Shamika Rishi அதிருப்தி அடைஞ்சார் அவருடைய குழந்தைத்தனமான இந்த செயல்களை கண்டு.
Shamika Rishi told his son that the king is the representative of the supreme personality of Godhead.
Shamika Rishi sonar inda rajavanavar parama purushar mulumudar kadavarude pratinidhi.
If the king does not If he does not protect the citizens, then chaos will ensue in the state.
ராஜா வந்து பிரஜைகள் எல்லாம் காக்கல அப்படின்னா அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய கலவரம் தான் ஏற்படும்.
If the thieves and rogues are not protected, then the whole society will become a shambles.
திருடர்களும் அயோக்கியர்களும் வந்து சரியான விதத்தில் அவங்களை பாதுகாக்கப்படலை அப்படின்னா இந்த சமுதாயமே வந்து சீரழிஞ்சு போயிடும்.
People are able to live peacefully in human society because the king is there to protect them.
மக்கள் எல்லாம் வந்து மனித சமுதாயத்தில் அமைதியா இருக்காங்க அப்படின்னா ஏன்னா ராஜா வந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்துறாரு.
Furthermore, even though any king is a representative of the Supreme Personality of Godhead, Parikshit is especially a most pious king and a great devotee of the Supreme Personality of Godhead.
எல்லா ராஜாவுமே பகவானுடைய பிரதிநிதிகள் தான். குறிப்பா பரீட்சித் மகாராஜ் பரமபுருஷரான கிருஷ்ணருடைய அவர் பிரதிநிதி.
So Shamika Rishi, in feeling very sorry for this, sent a message to inform the king that this was the situation.
Shamika Rishi ரொம்ப வருத்தப்பட்டு இந்த சாபத்தினுடைய செய்தியை வந்து பரிஷத்துக்கு போய் தெரிவிக்கிறதுக்கோசரம் ஏற்பாடுகள் பண்ணார்.
Now how could all this happen?
எப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கலாம்?
That Parikshit was a great devotee of Krishna.
Parikshit வந்து பகவானுடைய சிறந்த பக்தர்.
Why should he become, even if he's thirsty, why should he become so angry?
அவருக்கு அப்படியே தாகம் எடுத்திருந்தா கூட அவருக்கு அந்த அளவுக்கு கோபம் வரணும்?
And how could he, who was meant to protect the Brahmanas, act so in such an insulting manner to a highly qualified Brahmana such as Shamika Rishi?
அப்படி இருந்தாலுமே கூட பிராமணர்கள் மற்றும் உயர்ந்த பிராமணர் சமீக ரிஷி போன்றவர்கள் வந்து எப்படி அவங்களை அவமரியாதை புரியற விதத்தில் அவர் வந்து ஒரு செயல்களை பண்ணலாம்?
And how did Krishna, who had protected him in the womb, not protect him at this point?
கிருஷ்ணர் அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவரை காப்பாத்தினார். அதே கிருஷ்ணர் ஏன் இந்த சூழ்நிலையில் அவரை காப்பாத்தல?
So in this chapter, Krishna is described as Adbhuta Karmana, he who performs wonderful or amazing activities.
இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து அத்புத கர்மனான்னு அழைக்கப்படுறது, ரொம்ப அற்புதமான செயல்களை புரிந்தவர் அப்படின்னு அழைக்கப்படுறார்.
So it is understood that just as Parikshit's grandfather Arjunan was a pure devotee, but he was apparently placed into ignorance so that the Bhagavad Gita could be spoken. So this was a similar occurrence.
பரிஷத்துடைய தாத்தா வந்து அர்ஜுனர். அர்ஜுனர் வந்து அறியாமைக்கு உட்பட்ட மாதிரி கிருஷ்ணரால வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி பரிஷத் மகாராஜும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து அவர் வந்து அந்த நிலையில வந்து அவர் வந்து தன்னை வந்து நிலைநாட்டினார்.
Parikshit was so tortured by thirst that he became angry, but as soon as he heard of the curse that he would die within 7 days, he immediately resolved to stop all eating and drinking and sleeping right up to the moment of death.
பரீட்சித் மகாராஜ் 7 நாள்ல வந்து அவருடைய மரணம் ஏற்படுறது போறது தெரிஞ்சிருந்த உடனே அவர் வந்து அவர் சாப்பிடுறது தூங்குறது மற்றும் அனைத்து செயல்களையும் வந்து தான் வந்து நிறுத்திட்டார்.
He was such a personality that he could just stop eating, drinking, sleeping.
சாப்பிடுறது தூங்குறது மற்றும் உறங்குறது எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த நபர் அவர்.
Therefore it is understood that his apparent lapse of character was impelled by the desire of the Supreme Personality of Godhead.
வெளிப்புறத்தில் அவர் பண்ண செயலானது பகவான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணனால் நடத்தின ஒரு ஏற்பாடு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்.
Just as Bhagavad Gita was spoken to Arjuna because Arjuna was apparently an illusion, so the Srimad Bhagavatam came to be spoken to Parikshit Maharaj, who similarly briefly appeared to be an illusion.
அர்ஜுனர் வந்து மாயைக்கு உட்பட்ட மாதிரி வெளிப்புறத்திலிருந்து தோன்றியது. அதே மாதிரி பரீட்சித் மகாராஜும் இந்த மாதிரியான அவருடைய உயர்ந்த குணத்திலிருந்து வெளிப்புறத்துல வந்து தாழ்ந்திருக்கிற மாதிரி தோன்றது. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்பதான் பேசப்படும் காரணத்தினால.
Now, actual Brahmanas are very powerful.
உண்மையான பிராமணர்கள் சக்தி வாய்ந்தவர்கள்.
And we see that due to the culture in which Shamika Rishi had raised his son, even the son who was not fully trained or qualified, he was also very powerful.
அவங்க வந்து கலாச்சாரத்தை உயர்ந்தவர்கள். அவருடைய மகன் அந்த அளவுக்கு வந்து பயிற்சி இல்லாம இருந்தா கூட அந்த கலாச்சாரத்தை இருந்ததுனால ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்தது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம்.
So much so that his curse could have an effect.
அவன் அந்த சின்ன பையனுடைய சாபம்க்கு வந்து அந்த சக்தி இருந்ததுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
There's a saying in Bengali that why should a cow mind if a crow curses it?
பெங்காலியில ஒரு பழமொழி இருக்கு, ஒரு காக்கா வந்து சபிச்சதுன்னா அது ஏன் ஒரு பசு ஏன் அதை பத்தி கண்டுக்கணும்.
The crow's curse isn't going to have any effect because a crow is a living being in a very sinful condition.
காக்காவுடைய சாபம் வந்து பெருசா வந்து கருதப்பட முடியாது. ஏன்னா வந்து காக்கான்ற அந்த உடலே வந்து ஒரு பாவத்தினால விளைவில் ஏற்பட்ட உடல் அது.
But the Brahmana boy was very powerful.
நான் ஒரு பிராமண சிறுவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவன்.
Nowadays, I don't know, because the culture is that of the Brahmanas is not so strong now.
இன்றைய காலகட்டத்தில் பிராமணர்களுடைய கலாச்சாரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இல்ல.
But Parikshit Maharaj was a great devotee of Krishna.
Parikshit Maharaj கிருஷ்ணருடைய ஒரு சிறந்த பக்தர்.
And he's in an even greater position than that of a Brahmana.
பிராமணரோட ஒரு சிறந்த நிலையில் இருந்தார் பரீட்சித் மகாராஜ்.
Socially, the Kshatriyas are in lower position than the Brahmanas.
சமுதாய தரத்திலிருந்து பார்க்கும்பொழுது சத்திரியர்கள் பிராமணர்களோட ஒரு குறைந்த நிலையில தான் இருக்காங்க.
But spiritually, a pure devotee of Krishna, even if not born in a Brahmin family, is in a more elevated position even than a great yogi and Brahmana like Shamika Rishi.
ஆனா ஆன்மீக தளத்திலிருந்து பார்க்கும்பொழுது கத்திரி குடும்பத்தில் பிறந்தாலுமே கூட ஒரு தூய பக்தராகப்பட்டவர் வந்து ஒரு பிராமணரோட உயர்ந்த நிலையில் இருக்காரு. ஏன் வந்து ஒரு சிறந்த யோகியான சமீக ரிஷியோட உயர்ந்த நிலையில் இருக்காரு.
Later in the ninth canto of Bhagavatam, it is described how Durvasa Muni, who was a great Brahmana and yogi, cursed Ambarish Maharaj, who was a Kshatriya, a Grihastha, and a devotee, but the curse of Durvasa was not able to have any effect because Krishna protected Ambarish.
பிறகு நம்ம ஒன்பதாவது காண்டத்தில் நம்ம பார்க்கிறோம் அம்பரீஷ மகாராஜர். அவர் வந்து ஒரு பக்தர், ஒரு சத்திரியர், ஒரு குடும்பஸ்தர். அவர் வந்து ஒரு பெரிய ரிஷியான துர்வாசரால் சபிக்கப்பட்டார். அப்படி இருந்தும் அவருடைய சாபமானது அம்பரீஷரை தாக்கவே இல்லை.
But in this case, Krishna, who had previously protected Parikshit Maharaj, did not protect him.
ana inda sroonalaila krishna idarku minnadi parikshit maharaja kaapaatrar ana ippa avar kaapaatrar.
But the purpose of that was that Srimad Bhagavatam was spoken.
adare kaaranam enna appadina idan moolamaga Srimad Bhagavatam pesapettathu.
And the great character of Parikshit Maharaj was demonstrated.
அதன் மூலமாக பரீட்சித் மகாராஜருடைய உன்னதமான குணங்கள் வெளிப்படுத்தப்பட்டது.
In as much as despite his being the emperor of the whole world, just immediately he was ready to leave it all.
அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலுமே கூட அந்த சூழ்நிலை ஏற்பட உடனடியா எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டார்.
He could have counteracted the curse by his own spiritual power.
அவருடைய சொந்த சக்தியின் மூலமாகவே, ஆன்மீக சக்தியின் மூலமாகவே அந்த சாபத்தை வந்து சாபத்திலிருந்து வெளிவந்திருக்கலாம் அவர்.
But he thought, anyway, let it be.
எப்படி எப்படி எந்த எப்படி வேணாலும் இருக்கட்டும் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார்.
He left his home, his kingdom, he turned over the kingdom to his son.
அவருடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை துறந்தார். மேலும் அந்த ராஜ்யத்தை அவர் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார்.
And he went to the bank of the Ganga.
அவர் கங்கை கரைக்கு போனார்.
that is clarified by the Acharyas that refers to the Yamuna actually.
ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்க அது வந்து யமுனை தான் யமுனைக்கு போனான்னு
சொல்றாங்க. The place where he heard the Bhagavatam is still it's in Haryana state at the present time. That place is called Shukatal and it's fairly close to the Yamuna. At that time it must have been next to the Yamuna, but the Yamuna's path has changed. Yamuna is about 3 kilometers away from there now.
ஹரியானா மாநிலத்தில் இருக்க அந்த இடம் சுகத்தல்னு அழைக்கப்படுறது. அது பக்கத்துல யமுனா இருந்தது, அது பக்கத்துல வந்து இந்த பேசப்பட்டது, இந்த பாவனை பேசப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
So he went there and he sat down on the bank of the Yamuna with the idea, let me sit here and I'll fast and I'll just wait for my death to come.
அவர் வந்து யமுனை கரைக்கு போனார், அங்க போய் அமர்ந்தார். அது என்ன கருத்தோட அந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னா, நான் இங்க வந்து முழுமையா உபவாசம் இருந்து மரணம் ஏற்படுற வரைக்கும் நான் முழுமையா உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவு
பண்ணிட்டார். Now this news spread around the universe.
இந்த செய்தி பிரபஞ்சம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது.
In the modern age there is much scientific research to find if there is life in other parts of the universe.
இந்த நவீன காலத்துல விஞ்ஞானிகள் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க மற்ற கிரகங்கள்ல உயிர் இருக்கான்னு.
They are spending billions of dollars to find out about this.
பல கோடி கணக்கான பணத்தை வந்து விரயம் பண்றாங்க அதுக்கோசரம்.
We can save the governments billions of dollars.
அரசாங்கத்தினுடைய பல கோடி பணக்கு பணத்தை வந்து நம்ம வந்து சேமிக்கலாம்.
We'll just give them one Bhagavad Gita and they can take a set of Bhagavatam also, they can afford that.
ஒரு பகவத் கீதை எடுத்துக்கலாம், ஒரு செட் ஸ்ரீமத் பாகவதம் அவங்க எடுத்துக்கலாம்.
We'll give them all information about life on different planets.
மற்ற கிரகங்கள்ல வந்து உயிர் வாழிகள் இருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவா விளக்கப்பட்டிருக்கு.
So from all parts of the world, all parts of the universe, many great yogis and sages arrived at the place where Parikshit was fasting.
உலகத்தினுடைய பல்வேறு திக்குகளில் இருந்தும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் பல ரிஷிகள் மற்றும் யோகிகள் அந்த இடத்துல ஒன்று கூடினாங்க.
Because they understood this is Parikshit is not an ordinary king.
அவங்க வந்து ஏன்னா அவங்க தெரியும் பரீட்சித் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ராஜா கிடையாதுன்னு.
So Parikshit bowed down to them all.
பரீட்சித் வந்து அவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சார்.
And he posed the question to them all.
அவங்க எல்லாருக்கும் அவர் வந்து கேள்விகளை கேட்டார்.
That what is the proper activity for every living being?
எல்லா ஜீவராசிகளும் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்ன?
And especially for a person who is on the verge of death.
குறிப்பா மரணம் தருவாயில் இருக்கக்கூடிய நபர் செய்ய வேண்டிய காரியம் என்ன?
Who is on the verge of death?
யார் வந்து மரண தருவாயில் இருக்காங்க?
You are on the verge of death.
நீங்க தான் வந்து மரண தருவாயில் இருக்கீங்க.
Who do I mean by you?
நீங்க என்ன யாரை குறிக்கிறது?
Every one of you.
எல்லாரும் அனைவரும்.
Me too.
என்ன கூட தான்.
Shall I curse you to die in 7 days?
நான் உங்களை சபிக்கிட்டா 7 நாள்ல நீங்க மரணம் அடைய போறீங்கன்னு?
No.
இல்ல.
But anyway, you are going to die.
நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் இறக்க போறீங்க.
It's not a curse.
இது வந்து சாபம் கிடையாது.
It's just a statement of fact.
இது வந்து உண்மை.
We are all on the verge of death.
நம்ம அனைவரும் மரண தருவாயில தான் இருக்கோம்.
It may come within 7 seconds or less.
ஏழு நொடியில ஏற்படலாம், இல்ல அதோட கம்மியா நேரத்தில் ஏற்படலாம்.
It may come after 70 years.
இல்ல 70 வருஷத்துக்கு கழிச்சும் ஏற்படலாம்.
But we are all on the verge of death.
நம்ம எல்லாரும் மரண தருவாய் நோக்கி செஞ்சுட்டு இருக்கோம்.
So what should we do?
நம்ம என்ன பண்ணணும்?
This was Parikshit's question.
இதான் பரீட்சித்தருடைய கேள்வி.
So there are many sages there.
பல சாதுக்கள் அங்க இருந்தாங்க.
And they were all had their own angles on spirituality.
ஆன்மீகத்தோட பல கண்ணோட்டங்கள் அவங்க வந்து விளக்கினாங்க.
Just like we see nowadays, there are also many spiritual leaders or supposed spiritual leaders.
இனி கூட வந்து பார்க்கலாம், பல ஆன்மீக தலைவர்கள் இருக்காங்க, பேரளவில் ஆன்மீக தலைவர்களும் நிறைய பேர் இருக்காங்க.
And they all have their own little bit different ideas.
அவங்க எல்லாரும் பல வேறுபாடு கொண்ட கருத்துக்களை விவரிக்கிறாங்க.
So they all had different ideas to suggest.
அதே மாதிரி அங்க இருந்தவங்க எல்லாரும் பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சாங்க.
But it just happened that at that time, Shukadev, what do they call him in Tamil? In Shukadev, what do they say in Tamil? In Gujarat, they say Shuka Rishi, right? Shuka Rishi, Shuka, Subramanya,
Shuka Brahma,
Shuka Brahma, Shuka Brahma, Shuka Maharshi. Anyway, Shukadev. Prabhupada calls him Shukadev. Shukadev, he entered.
Sukadevar and the other.
He was just wandering and he happened to come to that spot. Means he was guided by Lord Krishna within the heart. Who is Shuka? He's a great personality in his own right.
சுகதேவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த நபர். அவர்
வியாசதேவருடைய
மகன்.
He was in the womb of his mother for 16 years.
16 வருஷம் தன்னுடைய தாயோட கர்ப்பத்தில் இருந்தார்.
Why?
ஏ?
He didn't want to come out.
ஏனா அவர் வந்து வெளியில வரணும்னு விருப்பம் இல்ல.
He thought it's all maya out there.
வெளியில வந்து வெறும் மாயை தான் இருக்கு.
It's better to stay in here.
இங்கே உள்ளே இருந்தலாம்.
It's described in the Bhagavatam, in the third canto. It's actually a very horrible situation for the child in the womb.
பாகவதத்தினுடைய மூன்றாவது காண்டத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு, ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு நிலை.
All crushed up,
ரொம்ப அப்படியே நசுங்கி இருக்கு உள்ள.
With worms biting,
புழுக்கள்லாம் வந்து கடிக்கிறது.
Surrounded by all nasty things, blood and all things like this.
ரத்தம் போன்ற பல விஷயங்களால அது வந்து சூழ்ந்திருக்கு.
But Shukadev thought it's better in here than out there.
சுகதேவர் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா, இங்க இருக்கிறது சிறந்தது வெளியில போய் இருக்கிறதோட.
And he wouldn't come out.
அவர் அதனால அவர் வெளியில் வரமாட்டேன்.
And even Vyas requested him, you know, could you just please get born?
வியாசர் கேட்டார், தயவுசெய்து நீ பிறக்கிறியா?
Shukadev said, forget it.
No,
then you'll be loving me and I'll just get in maya.
அப்புறம் நீங்க மேல அன்பு செலுத்துவீங்க, இதனால நான் மாயைக்கு உட்பட்டுடுவேன்.
So eventually Vyas called Krishna from Dwaraka and said, look, can you tell him?
கடைசியில வியாசதேவர் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணர் கிட்ட கேட்டார், நீங்க சொன்னாலே வழிய.
So Krishna preached to him a bit and then Shukadev agreed. Okay, well if Krishna says I'll come out.
கிருஷ்ணர் பிரச்சாரம் பண்ணார் அவருக்கு. சரி, கிருஷ்ணர் சொல்றார், அதனால நான் வரேன்.
So he came out.
வெளியில வந்தார் அவர்.
But he thought, I don't want to stay at home. It's all maya.
வீட்ல இருக்க மாட்டேன். வீட்ல இருந்தா முற்றிலும் மாயை தான்.
His father was Vyasadeva.
அவரோட அப்பா யார்? வியாசதேவர்.
But Shukadev thought, you know, all this father, mother, baby, goo goo, gaga, all this kind of stuff. Forget it. I'm getting out of here.
அவர் வந்து என்ன, அப்பா அம்மா குரு மற்றும்
நாட் குரு இட் மீன்ஸ் தேர் பேட்டிங் யூ ஆன் தி ஹெட் கோயிங் லைக் திஸ் ஸ்மைலிங்.
அவர் வந்து கொஞ்சிறது, அப்புறம் வந்து அவளை பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே வேணாம்னு ஒரு முடிவு
பண்ணிட்டார். That's all stupid. I just want to be self-realized. I don't want all this stuff. Forget it.
இதெல்லாம் அபத்தமானது, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், இதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு.
So he came out, he said, okay, you asked me to come out, I came out and I'm going out, 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 out. Came out of the womb, I'm going right out of the home too.
வெளில வரேன், வெளில வரேன், வெளில வரேன் சொல்லி கர்ப்பத்தை விட்டு வெளில வந்த அதே சமயத்துல வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு.
So he wandered off.
அவர் வந்து வெளியில அது மாதிரி பல இடங்களுக்கு போக ஆரம்பிச்சார்.
Vyas said, well, why don't you just stay? At least I can give you Upanayana. You know, become a proper Brahmin.
வியாசதேவர் அவர்கிட்ட கேட்டார், நீ கொஞ்சம் ஏன் இருக்கக்கூடாது, நான் வந்து உனக்கு உபநயனம் செஞ்சு வைக்கிறேன், நீ நல்ல சிறந்த பிராமணனா இருக்கலாம். ஓடி போயிட்டேன்.
So, Vyas was thinking how to get him back, you know, he's self-realized.
வியாசதேவர் என்ன, எப்படி அவரை நம்ம வந்து திருப்பி அழைத்து கொண்டு வருது?
He has no attachment to family, home or any such thing.
தன்னை உணர்ந்தவனா இருக்கான், குடும்பத்து மேல மற்றும் எது மேலேயும் ஒரு பற்று இல்லாதவனா இருக்கான்.
That's all right.
அதெல்லாம் சரி.
But he doesn't realize it, but there's something he has to learn from me.
அவர் அதை உணர்ந்துட்டான் ஆனா அதே சமயத்தில் எங்கிட்ட அவன் சில விஷயங்களை அவன் கத்துக்கணும்.
So this isn't all described in Bhagavatam, it's described in other Puranas. That Vyasa arranged for some of his disciples to recite Srimad Bhagavatam on the path where Shuka was walking.
இதெல்லாம் மற்ற புராணங்களை விளக்கப்பட்டிருக்கு. வியாசதேவருடைய சீடர்கள் வந்து சுகதேவர் எந்த பாதையில சென்று கொண்டிருந்தாரோ அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட இருந்து அவர் வந்து பாகவதத்தை கேட்டார்.
And when he heard that being chanted, he became attracted to that.
அந்த பாகவதத்தை அவங்க எல்லாரும் வந்து உச்சாரணம் செஞ்சிருக்கிற சமயத்துல அதன் மூலமா அவர் கவர்ச்சி அடைஞ்சார்.
And he thought, what is this? I'm being attracted to something.
இது என்னது இது? இதன் மூலமா எனக்கு கவர்ச்சி ஏற்படுறது.
How can I be attracted to anything?
எல்லா கவர்ச்சிக்கும் அப்பாற்பட்ட நிலையில
இருக்கேன். பாகவதம் this must be attraction on the spiritual platform because it was impossible that Sukadeva could be attracted to anything on the material platform.
கிருஷ்ணருடைய வர்ணனைகள் பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக மிக கவர்ச்சிகரமானது. ஏன்னா அந்த கவர்ச்சியினாலதான் கவரப்பட முடியும். பௌதிக தளத்தில் கண்டிப்பா இது கிடையாது, ஆன்மீக தளத்தில் இருக்கின்றது புரிஞ்சுக்கார்.
சோ சுக்தேவ் he went back and studied Bhagavatam from Vyas.
சுக்தேவர் வந்து திருப்பியும் போய் அவங்க அப்பா கிட்ட இருந்து பாகவதத்தை கற்றுக்கொண்டார்.
Then again he left.
திருப்பியும் அவர் வந்து கிளம்பிட்டார் வீட்டை விட்டு.
Now Shuka was 16 years old.
சுகதேவருக்கு வந்து வயது 16.
And his body was very beautiful. It specifically said it was attractive to women.
அவருடைய உடல் மிக கவர்ச்சிகரமா இருந்தது. குறிப்பா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்கள் அவருடைய உடலை பார்த்து கவர்ச்சி அடைவாங்க.
Described he had beautiful black curling hair and a darkish complexion like that of Krishna.
அவர் வந்து கருமையான நிறம் கொண்டவர், அவரோட சுருட்ட முடி கொண்டவர், கிருஷ்ணர் போன்ற அதே நிறத்தை கொண்டவர் அவர்.
பட் சுகர் ஹி வாக்ட் கம்ப்ளீட்லி நேக்கட்.
சுகதேவர் வந்து முற்றிலும் நிர்வாணமா அவர் வந்து பல இடங்களுக்கு நடந்து சென்றார்.
நத்திங் டு டு வித் திஸ் வேர்ல்ட்.
இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து பௌதிக உலகம் அவருக்கு என்ன சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தார்.
நாட் ஈவன் டு கவர் ஹிம்செல்ஃப்.
அவர் தன்னுடைய ஆடைகள் மூலமா தன்னை வந்து மூடிக்க கூட இல்லவர்.
His only contact with the world was that he would stop in the house of a householder once a day, take a little milk, as at the time of milking the cow he would take a little milk, then again he would wander off.
அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல அவர் வந்து ஏதாவது ஒரு குடும்பஸ்தர் வீட்டுல வந்து தான் வந்து போவார். அவங்க வந்து பால் கறக்கிற சமயத்துல பால் கறந்த பிறகு அவர் பால் குடிச்சிட்டு உடனடியா திருப்பி கிளம்பிடுவார். அந்த இடத்தை விட்டு
கம்ப்ளீட்லி டிட்டாச்ச்ட் ஃப்ரம்
முற்றிலும் பற்றற்று இருப்பார்.
Now as he was wandering off his father was coming behind him to try to bring him back.
அவருடைய அப்பா வந்து அவர் வந்து
a little chronologically out of order here, but anyway
அவருடைய அப்பா வந்து அவரை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்கோசரம் திருப்பி அவரை நோக்கி வர்றார்.
And Shuka on the path Shuka went past a pond where young girls were bathing naked in the pond.
அங்க வந்து ஒரு குளம் இருந்தது. அந்த போற பாதையில அங்க வந்து இளம் பெண்கள் வந்து அந்த இடத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க.
And Shuka just walked past.
சுகதேவர் வந்து அதை தாண்டி அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருந்தார்.
The girls went on bathing.
அந்த பெண்களும் குளிச்சிட்டு இருந்தாங்க.
A few minutes later Vyasa came.
சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல வியாசதேவர் வந்தார்.
And the girls in embarrassment they quickly got their cloth and covered themselves.
அங்க இருந்த பெண்கள் எல்லாம் வந்து வெட்கப்பட்டு உடனடியாக அவங்களுக்கு இருந்த துணியை வச்சு அவங்களுடைய மேலாடையில அவங்களை வந்து மூடிட்டாங்க.
And Vyas realized that his son had just gone past but the girls they hadn't tried to cover themselves.
வியாசதேவர் அப்பதான் உணர்ந்தார் தன்னுடைய மகன் இப்பதான் அந்த பக்கமா போன. ஆனா அவங்க வந்து அந்த சமயத்துல வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆடைகளால அவங்க கவரப்படல. ஆனா தான் வந்த பிறகு அந்த ஆடைகளை போட்டு அவங்க வந்து அவங்க வந்து மூடிக்கிறாங்கன்றத புரிஞ்சுட்டார்.
And he asked the girls why that is so.
அந்த பெண்களை அவர் கேட்டார் ஏன் இந்த மாதிரி.
When my son came past who is young and very beautiful and naked, you did not attempt to cover yourself.
என்னுடைய மகன் இந்த பக்கமா தான் இப்பதான் போயிட்டு இருந்தான். அவன் நிர்வாணமா இருந்தான், ரொம்ப அழகா இருந்தான், இளமையோட இருந்தான். ஆனா நீங்க வந்து அந்த சமயத்துல உங்களுடைய ஆடைகளால உங்களை வந்து கவரப்படல.
But when I came, and actually Vyas is described as being of not being ugly, actually black and ugly, described in Mahabharata as being black and almost fearsomely ugly.
வியாசதேவர் வந்து மகாபாரதம் என்ன விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து கருநிறமா இருப்பார், அசிங்கமா இருப்பார்ன்ற மாதிரி மகாபாரதம் வர்ணிக்கப்பட்டிருக்கு.
And practically of grandfather age to the girls.
அவங்க அந்த பெண்களுக்கு வந்து சமபடுத்தி பார்க்கும்போது அவருக்கு வந்து தாத்தா மாதிரி அவரு.
So why did you, and I'm Vyas after all, I'm Brahmana of the highest character.
நான் வந்து வியாசதேவர், பிராமணர்களே ரொம்ப சிறந்தவர்.
So Vyas asked, that why did you cover yourself when I came, and you didn't cover yourself when Shuka came? If anything, it should have been round the other way.
நான் வந்தபோது நீங்க உங்களை ஆடைகளை கொண்டு உங்களை மூடினீங்க, ஆனா சுக்கதேவர் வந்தபோது நீங்க உங்களை ஆடைகளை வந்து நீங்க மூடிக்கல. இன்னும் சொல்லணும்னா இது வந்து தலைகீழா இருக்கணும், ஏன் இந்த மாதிரி?
So the girls explained that, you see, Shuka, he's completely self-realized. He doesn't make any distinction.
And the pengal sonanga Sukadeva muttrilum thanne unarndavara irundar, adanal naanga vandha edhiyum seiyanum avasiyam illa.
But you identify yourself as a householder, so you see, oh, beautiful girl, so for us in that case we had to cover us, we had to exhibit some. It's natural that we should exhibit some lajja, some shyness, shame.
சுகதேவர் வந்து முற்றிலும் துறந்தவரா இருந்தார், ஆனா நீங்க வந்து உங்களை வந்து குடும்பஸ்தர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களை வந்து நீங்க அடையாளம் கண்டுக்கிறீங்க. அதனால நாங்களும் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெட்கத்தை வந்து நாங்க வந்து வெளிப்படுத்துற முறையில நாங்க வந்து ஆடைகளை கொண்டு எங்களை மூடிட்டோம்.
Now this doesn't mean that Vyas is some lusty old man.
இதன் மூலமாக நம்ம வந்து வியாசர் வந்து காம எழுச்சிகள் கொண்டவர் நம்ம வந்து சொல்லக்கூடாது.
He is the most elevated personality, the guru of all the followers of the Vedas.
அவர் முற்றிலும் உயர்ந்த நபர், மற்றும் வேதங்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நபர்களுடைய குரு அவர்.
But because he was in householder life, he acted as a householder.
அவர் குடும்ப வாழ்க்கையில இருந்ததுனால அவர் குடும்ப வாழ்க்கை குடும்பஸ்தனர் மாதிரி அவர் செயல்களை பண்ணார்.
So this incident is not to denigrate Vyas, but to show the platform of self-realization that Shukadeva was on.
இந்த செயலானது வியாசதேவருடைய நிலையை வந்து தாழ்த்தற அர்த்தம் கிடையாது, ஆனா சுகதேவருடைய உயர்ந்த நிலை என்னன்றதை வந்து வர்ணிக்கிறது.
Most people could not understand the greatness of Shuka.
பல நபர்கள் வந்து சுகதேவருடைய உயர்ந்த நிலை என்னன்றதை வந்து புரிஞ்சிக்காம இருக்காங்க.
As he was wandering, some local village women and children, they thought he was a madman.
அவர் வந்து இது மாதிரி பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கும் பொழுது அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் நினைச்சாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சாங்க.
And they were following him just to make fun of him.
அவர் பின்னாடி வந்து அவர் வந்து அவருக்கு வேடிக்கை செய்யணுன்றதுக்கோசரம் அவர் பின்னாடி பின் தொடர்ந்து போனாங்க.
This crazy boy is wandering around naked. They thought it was some joke.
அவன் வந்து இது வந்து ஒரு நகைச்சுவா கருதினாங்க, இவன் வந்து நிர்வாணமா வந்து இந்த பைத்தியக்காரன் போறான் அப்படின்னு நினைச்சாங்க.
But when Shuka just happened, that means impelled by Krishna, he happened to enter the area where Parikshit and all the rishis were gathered, then all the rishis who were cognizant of physiognomy, they could understand from Shuka's features that he's a great, highly spiritually advanced person. Physiognomy, that's called Lakshana. It says they were Lakshana Vigya, means they understood the science of Lakshana. That may help you to translate physiognomy.
Sukadeva
Lakshana Vigyana. It's physiognomy.
சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின் காரணமாக பரீட்சித் மற்றும் அங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து ரிஷிகள் இடத்திற்கு வந்த அங்க இருந்த ரிஷிகள்லாம் தன்னை உணர்ந்தவர்களா இருந்தாங்க. அவங்க தன்னை உணர்ந்தவர்களா இருந்ததுனால அங்க லட்சணங்கள்லாம் ஒரு தன்னை உணர்ந்தவனுடைய அங்க லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத அறிந்தவரா இருந்தாங்க. அதனால அவருடைய பாதங்களை பார்த்து அவர் எப்பேற்பட்ட உயர்ந்தவன்றத அவங்க புரிஞ்சிருந்தாங்க.
There are certain characteristics of highly elevated personalities.
உயர்ந்த நபர்களுடைய குணங்கள்னு மற்றும் அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு.
The arms are very long.
அவங்களுடைய கைகள் வந்து நீண்ட கைகளா இருக்கும்.
The neck is short.
அவங்களுடைய கழுத்து வந்து சின்னதா இருக்கும்.
All the features are balanced. There are certain. There are 32 symptoms of it. Highly of a Mahapurush.
ஒரு மகாபுருஷருக்கு வந்து 32 விதமான அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.
So there was many rishis there. Many of them were actually thousands of years old. Several of them had been present in the past times of Lord Rama. So some of them had been present in Vasishtha, for instance. He was there. He was present at the time of Lord Rama, and now this was just after the time of Lord Krishna. He was literally thousands and millions of years old.
பல ரிஷிகள் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படினா ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்தாங்க. ராமர் காலத்துல இருந்து அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க பல ரிஷிகள் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க.
When Shuka entered, all the rishis from all over the universe, who were all much older than him and famous rishis, they all stood to receive him, understanding that he is a greater personality than all of them.
பல்லாயிரக்கணக்காக காலமாக இருந்த ரிஷிகள் அங்க இருந்தாங்க. ரொம்ப பிரபலமான ரிஷிகள் இருந்தாங்க, புகழ் வாய்ந்த ரிஷிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சுகதேவருடைய உன்னதமான நிலையை அறிந்து அவங்க வந்து அவருக்கு உடனடியாக எழுந்து அவருக்கு அவர் வந்தவுடன் அவருக்கான மரியாதையை செலுத்தினாங்க.
And all the village women and children, they just went away. They understood, oh, he's actually a great person.
உடனடியாக அங்க இருந்த கிராமத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவருடைய உன்னத நிலையை புரிஞ்சுட்டு அந்த இடத்தை விட்டு விலகிட்டாங்க.
So Shuka was seated and Parikshit heard and so many others they heard also.
சுகதேவர் வந்து அவரோட ஆசனத்தில் அமர்ந்த பிறகு பரீட்சித்தும் அவர் பேசுறதை கேட்டார் மற்றும் அங்கு கூடியிருந்த மற்ற அனைவரும் அவர் பேசியதை கேட்டாங்க.
What did they hear?
என்ன கேட்டாங்க அவங்க?
ஸ்ரீமத் பாகவதம்.
ஸ்ரீமத் பாகவதம் கேட்டாங்க.
So these two highly elevated persons were the one was the speaker and one was the hearer of Bhagavatam.
மிக உயர்ந்த நபர்கள் இரண்டு பேர் அங்க இருந்தாங்க. பாகவதத்தை பேசினவர் ஒருத்தர், இன்னொருத்தர் பாகவதத்தை கேட்டவர்.
We in the modern age are fortunate that by the grace of Srila Prabhupada we can also participate in speaking and hearing the message of Srimad Bhagavatam.
இந்த நவீன காலத்துல ஸ்ரீல பிரபுபாதோட கருணையின் காரணத்தினால நம்மளும் இந்த பாகவதத்தை வந்து பாகவதத்தை பத்தி பேசுறதுலயும் பாகவதத்தை பத்தி கேட்கறதுலயும் அதை நம்ம பங்கேற்றுக்கலாம்.
The speaker should be a follower of Shukadev.
இந்த பாகவதத்தை பேசுபவர் வந்து சுகதேவ கோஸ்வாமியை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும்.
That means he should speak the Bhagavatam in the same spirit as Shukadev spoke it.
சுகதேவ கோஸ்வாமி எந்த எண்ணத்தை கொண்டு பாகவதத்தை பேசினாரோ அதே எண்ணத்தை கொண்டு அந்த பேசுபவரும் பாகவத பேசுபவர் பேசணும்.
Shukadev did not have a violinist and you know a few people playing musical instruments to accentuate the emotions of his speaking.
சுகதேவ கோஸ்வாமி அவர்கிட்ட வயலின் எல்லாம் வச்சு மத்த இசை கருவிகள் எல்லாம் வச்சுட்டு அவர் வந்து பாகவதத்தை வந்து உபன்யாசம் பண்ணல. அவங்க வந்து உணர்ச்சிகள் எழுப்புறதுக்கோசம் சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க.
He did not make a collection after speaking so that he could get his daughter married.
பாகவதம் பேசின பிறகு அவன் வந்து எல்லார்கிட்ட இருந்து வந்து காசை வந்து வாங்கி அதன் மூலமாக தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கல.
Shuka spoke out of his ecstasy of love of Krishna.
கிருஷ்ணர் மேல இருந்த பேர் ஆனந்தத்தின் காரணத்தினால அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பேசினார்.
Specifically in a manner to benefit Parikshit Maharaj.
பரீட்சித் மகாராஜுக்கு வந்து உண்மையிலே பயன் அளிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டிருந்தார்.
Who wanted to know what is the proper activity for every living being, especially one who is on the verge of death.
ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பயன் தரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னது, குறிப்பா மரணம் ஏற்படுற சமயத்துல அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிச்சார்.
So the speaker of Bhagavatam should be in the same consciousness of that of Shukadev.
பாகவத பேசக்கூடியவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி எந்த மனப்பான்மையில் இருந்தாரோ அதே உணர்வுல அவங்களும் இருக்கணும்.
speaking to glorify Krishna and to communicate the message of Bhagavatam to the hearers for their spiritual benefit.
கிருஷ்ணர புகழறுதலையும் மற்றும் இந்த பாகவதத்தை வந்து சரியான வகையில வந்து அவங்க வந்து அந்த பாகவதத்தை கேட்கறவங்க தன்னை உயர்த்திக்கிறதுக்கோசம் அந்த உண்மையான விஷயங்களை அவங்க சொல்லணும்.
And the hearer should be in the same consciousness as Parikshit.
கேட்கக்கூடிய நபர்களும் பரீட்சித் மகாராஜ் எந்த உணர்வுல இருந்தாரோ அதே உணர்வுல அவங்களும் இருக்கணும்.
Eager to hear about Krishna.
கிருஷ்ணர் பத்தி கேட்கறதுல ஆர்வம் கொண்டவர்களா இருக்கணும்.
With no material motivation.
எந்த விதமான பௌதிக ஆசைகள் இல்லாத எண்ணம் கொண்டிருக்கணும்.
பரீட்சித் had no material motivation.
பரீட்சித் மகாராஜருக்கு எந்த விதமான பௌதிக ஆசைகளும் இல்லாம இருந்தார்.
He left behind everything material.
பௌதிக விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து தன்னை விட்டு திறந்துட்டார்.
It is not necessary that every hearer leave behind everything material.
இந்த பாகவத கேட்கிறவங்க அனைத்து நபர்களும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திறக்கணும்ன்ற அவசியம் இல்ல.
பட் He should be in the consciousness of understanding that I am on the verge of death. Whatever I have in this material world is all temporary. So let me hear about Krishna so that I can be attached fully to Krishna.
அவருடைய உணர்வு வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் வந்து மரண தருவாயில இருக்கேன். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது. அதனால நான் வந்து கிருஷ்ணர் பத்தி கேட்கணும். கிருஷ்ணர் பத்தி கேட்கறதுல ஆர்வம் கொண்டவனா இருக்கணும்.
Some speakers on Bhagavatam speak in a manner meant to entertain the hearers.
சில பாகவத உபன்யாசகர்கள் வந்து அந்த பாகவதம் கேட்கறவங்களை வந்து திருப்திப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல அவங்க வந்து பேசுறாங்க.
Some speakers on Bhagavatam they advertise or it's advertised that by hearing the Bhagavatam you will get the blessings by which your material life will go on well, your business will go on well and all this kind of thing.
சில பாகவத உபன்யாசகர்கள் எப்படி விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க பாகவதத்தை கேட்கறதன் மூலமா உங்களோட வியாபாரம் நல்லா போகும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா போகும்ன்ற மாதிரி விஷயங்களை வந்து விளம்பரப்படுத்துறாங்க.
Some speakers on Bhagavatam they try to establish that the message of Bhagavatam is that all is one.
சில பாகவத உபன்யாசகர்கள் என்ன செய்தியை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அனைத்து விஷயங்களுமே ஒண்ணுதான் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க.
That the ultimate truth has no form, qualities or name.
பூர்ண உண்மைக்கு ரூபமோ நாமமோ குணமோ கிடையாதுன்றாங்க.
Some speakers on Bhagavatam they try to explain all the stories in allegorical ways.
சில பாகவத உபன்யாசகர்கள் வந்து எல்லாத்தையுமே இந்த உருவகமாக கொண்டு அவங்க வந்து பல விஷயங்களை வந்து விளக்குறாங்க.
Or they bring their own speculative interpretations to explain the verses of Srimad Bhagavatam.
பாகவதத்தோட பதங்களை வந்து அவங்களுடைய சொந்த மனவீழ்ச்சிகள் கொண்ட கருத்துக்களை வந்து கொண்டு அவங்க வந்து அதை விளக்குறாங்க.
So all such manners of explaining Bhagavatam they cannot give the result of that Parikshit got from Sukadeva.
இந்த வகையில பாகவதத்தை இந்த மாதிரியான வகையில பாகவதத்தை யார் விளக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பரீட்சைக்கு வந்து எப்படி பயனடைஞ்சாரோ அந்த மாதிரி பயனை அந்த மாதிரி பாகவத பேசுறவங்களுக்கு கேட்டோம் அப்படின்னா அந்த பயனை அவங்க அடைய மாட்டாங்க.
This Krishna consciousness movement has spread all over the world and people all over the world are now studying Bhagavad Gita and Srimad Bhagavatam.
The Krishna Bhakti Ekam உலகம் எங்கும் பரவி இருக்கு. மக்கள் வந்து இந்த பகவத்கீதை மற்றும் பாகவதத்தை வந்து படிக்கிறாங்க மற்றும் கேட்கிறாங்க.
Not because it wasn't that the Srila Prabhupada presented the Gita and the Bhagavatam in a very entertaining manner.
Srila Prabhupada in the Bhagavatam Bhagavad Gitayum ella nalla anubhavikkira madri avar vande adha madri avar vande adha vande makkalukku velipadathala.
He just presented the message as it is.
Avar vande unmai uruvil andha vishayatha vande makkalukku kodutar.
The message itself is extremely powerful.
இந்த செய்தியே மிக மிக சக்தி வாய்ந்தது.
It changes the heart of those who hear.
யார் இதை வந்து உண்மையிலே கேட்கிறாங்களோ அவங்களோட இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும்.
The Bhagavatam is spoken by someone who is following Shukadev, and if it is heard by someone who is following Parikshit, then the result will be that just like Parikshit attained full, pure love of Krishna, so the hearer will also attain full, pure love of Krishna.
இந்த ஸ்ரீமத் பாகவத்தை பேசக்கூடியவர் சுகதேவ கோஸ்வாமியோட அடிச்சூடலை பின்பற்றி பாகவத்தை பேசினார்னா, மற்றும் இந்த பாகவத்தை கேட்கக்கூடியவர் பரீட்சித் மகாராஜோட அடிச்சூடலை பின்பற்றி பாகவத்தை கேட்டாங்க அப்படின்னா, எப்படி பரீட்சித் மகாராஜ் முழுமையான கிருஷ்ணர் மேல பிரேமை அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பாகவத்தை கேட்கக்கூடியவங்களும் கிருஷ்ணர் மேல பிரேமை அடைவாங்க.
Which is the highest perfection for every living being.
எல்லா ஜீவனவாசிகளுக்கும் உயர்ந்த பக்குவ நிலை இது.
There's so much to say about this.
ஸ்ரீமத் பாகவதம் பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
There is not time to discuss in great detail.
ஆனா இது ரொம்ப நீண்ட அளவுல நீண்ட விளக்கத்தோட பேசுறதுல வந்து இப்ப நமக்கு காலம் இல்ல.
It is indeed laudable that in this month every year you are arranging such speaking programs.
இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை இந்த மார்கழி மாசத்துல நீங்க வந்து ஏற்படுத்துறது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
I can request that you take this pious inclination to hear about Krishna by expand on that by taking this Srimad Bhagavatam. Everyone take into your home and study daily.
நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய புண்ணியம் என்ன புண்ணியமான எண்ணம் கொண்ட உங்களோட வந்து நான் வந்து பாராட்டுறேன். நீங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தை மேலும் நீங்க அதிகப்படுத்தி நீங்க வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தினசரி வீட்டுல வந்து இந்த பாகவதத்தை நீங்க வாங்கிட்டு வீட்டுல நீங்க போய் படிக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன்.
There are literally millions of publications in the world.
உலகத்துல பல கோடி பிரசித்திகள் இருக்கு.
If they were all destroyed and only Bhagavatam remained, there would be no loss to the world. That should be a great gain.
அது எல்லாமே அந்த பிரசித்திகள் எல்லாமே அழிந்து போனா கூட ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா, அப்போ எந்த விதத்திலும் நமக்கு இழப்பு இல்ல. நமக்கு நம்ம மிகப்பெரிய அளவுல பயன் அடைஞ்சிருக்கும்.
By reading so many things, our mind simply becomes more and more entangled in the material world.
பல விஷயங்களை பத்தி படிக்கிறதுனால இந்த பௌதிக உலகத்துல மேலும் மேலும் நம்ம பந்தப்படுறோம்.
By studying Srimad Bhagavatam, we become released from this material world.
ஸ்ரீமத் பாகவத படிக்கிறதன் மூலமாக நம்ம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுறோம்.
And we become attached to Krishna.
நம்ம கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கிறோம்.
So we should go on reading and hearing.
நம்ம வந்து தொடர்ந்து பாகவதத்தை வந்து கேட்கணும் மற்றும் பாகவதத்தை படிக்கணும்.
ஸ்ருங்கதாம் ஸ்ரத்தயா நித்யம் க்ருணதஸ்ச ஸ்வசேஷ்டிதம் காலேன நாதி தீர்கேன பகவான் விஷதே பகவான் ஹிருதயா விஷதே. That we should go on hearing daily, regularly, with great faith, the message of Srimad Bhagavatam.
தீர்க்கமான நம்பிக்கையோட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய செய்தியை வந்து நம்ம வந்து கேட்கணும்.
Grinatha, and we should try to understand that by our own endeavor. That means not just hearing, but actually trying to understand it.
சொந்த முயற்சியின் மூலமாக நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். வெறும் கேட்கறது போறாது.
And what will be the result of doing so?
அப்படி பண்ணனும். அதோட முடிவு என்ன?
Within a short time, kalena nati dirghena, within not a long time,
ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலேயே
பகவான் விஷதே ஹிருதி, கிருஷ்ண பகவான் will enter our heart.
பகவான் நம்மளோட இதயத்துக்குள்ள வந்துடுவார்.
He's already there.
ஏற்கனவே நம்ம இதயத்துல இருக்க.
But we don't see him. If we study Srimad Bhagavatam,
நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சோம் அப்படின்னா,
we will see him.
நம்ம கண்டிப்பா அவரை பார்ப்போம்.
பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷ்யாம சுந்தரம் அச்சிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் வஜாமி. We worship that original personality of Godhead, Krishna, Govinda.
நம்ம இந்த மூலமான மூல புருஷோத்தமரான கிருஷ்ணர் கோவிந்தர் நம்ம வழிபடுறோம்.
Who is seen within the heart by devotees whose eyes are tinged with the salve of prema, pure love.
Prema abdingra maithitiya bhaktargaludaiya bhaktargalaladha avanga bhagavan vandu paaka mudiyum.
He is seen in his form of Shyamasundara.
Shyamasundara roopathila avanga paakranga avara.
Which that is not a material form.
Adu vandu oru bhaudhigamana oru roopam kedaiyadhu.
That is a form of inconceivable transcendental qualities.
Ennirku alangada alavukku ulla divyamana roopam adu.
Hare Krishna. So we'll finish there.
So inga nam mudichikalam. இங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை போன்ற பல புத்தகங்கள் இங்க வந்து இருக்கு. இந்த புத்தகங்கள் யாரெல்லாம் வேணும்னு நீங்க வந்து விருப்பப்படுறீங்களோ மகாராஜ் வந்து தன்னுடைய கையெழுத்து போட்டு கொடுப்பார். நீங்க புத்தகத்தை அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன், இங்க வந்து 18,000 கொண்ட ஸ்ரீமத் பாகவதம் புஸ்தகம் இங்க வந்து தமிழ் பதிப்போட இங்க வந்து எங்களுடைய புக் டேபிள் இருக்கு. இங்க வந்து அந்த வந்து மொழிபெயர்ப்போட வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட மற்றும் நீண்ட பொருளுரையோட இங்க விளக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இருக்கு. யாருக்கு ஸ்ரீமத் பாகவதம் இல்லையோ நீங்க வந்து எங்களுடைய புக் டேபிள் அணுகி அந்த புத்தகத்தை பெறலாம். யாராவது புத்தகத்தை நீங்க இப்ப வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ மகாராஜ் கிட்ட இருந்து மகாராஜோட கையெழுத்து போட்டு தருவார். உங்கள்கிட்ட இருந்து வச்சிட்டு இருக்கோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.